ஓம் சிவாய நமன். சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொற்சுண்ணம். வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
தங்கம் அறற்ற வளையல்கள், சிலம்பு ஒலிப்ப, தாழ்குழல் சூழ்தரும் மாலை ஆட, செங்கனி வாய் இதழும் பிடிப்ப, செயலையீர் சிவலோகம் பாடி நாம் சிவலோகத்தை பாடுவோம். பெரியவர்களே, சிவலோகம்னா என்ன? அது ஒரு கேள்வி. சிவலோகம் காட்டிய படமும் உனக்கு இந்த உலகத்தையும் சிவலோகம் ஆக்கலாம். ஆக்கினானா பெருமான்? அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா கடையப்பன் பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கினான்னு நீங்க பரஞ்சோதி முனிவருடைய திருவிழாவை பார்க்கணும். சிவலோகம் ஆக்கி வித்தான், சிவலோகம் காட்டினான்னா அந்த சிவலோகம் எப்படி இருந்தது? பூ நந்தவனம், பூ பறித்தல், பூ கட்டுதல், இதெல்லாம் தரியை அவங்களுக்கு சிவலோக பிராப்தி. அடுத்து பிரியை, கோயில் மெழுக்கிடல், பூகை பண்ணுதல், இதெல்லாம் அவங்களுக்கு சிவபுரத்தை சேர்த்தல். அடுத்து சாலோக சாமீப. அடுத்து யோகத்தில் இறைவனோடு ஒன்றி அந்த பாட்டு பாடி மகிழ்ச்சி அடைவதற்கு மகிழ்ச்சி வந்துட்டு யோகம். அதுக்கு சாமீபம். அதில் இன்புற்று உருகி நிற்பது சாயுச்சம். சரியைக்கு சாலோகம், சிவபுரம் சோகலோகம் சேர்ந்து, கிரியைக்கு சாமீபம், சிவபுரம் சேர்தல். பொழுது கொஞ்சம் சித்தியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த சரியை கிரியை நாலு மட்டுமே நடத்துறதுன்னு வந்தால் இந்த நாலுமே தான் ஒருத்தரே செய்யணுமா? செய்யணும் தான். முடியாத போது பெரிய கோயிலில் வரும்போது நந்த உணவு ஒருத்தர் பார்ப்பாரு, ஒருத்தர் கோயிலில் பார்ப்பாரு, ஒருத்தர் விளக்கேற்றுவாரு, ஒருத்தர் பூசை பண்ணுவார், ஒருத்தர் பாடுவார் அப்படின்னு அவங்க பிரிச்சுட்டாங்க. பிரிக்க வேண்டியதாயிட்டு பெருசாக அனுப்பப்பாடு. ஆனால் இதை ஒருத்தரே செய்யணுமா? ஒருத்தரே செய்யணும். ஒருத்தருக்கே செய்வது அவர் பெரும் பேர். அவ்வளோ சார், சென்னைக்கு வராம மன்றத்துக்கு வர முடியுமா? இப்போ நான் சென்னைக்கு வந்து தானே சார் இங்கே மன்றத்துக்கு வர முடியும். சென்னைக்கு வரணும், மயிலாப்பூருக்கு வரணும், மயிலாப்பூருக்கு வந்து இந்த தெருவுக்கு வரணும், தெருவுக்கு வந்ததுக்கோடு மன்றத்துக்கு வரலாம். இது ஆகாயத்தில் இருந்து படிமுறை அதுதான். சிவலோகம் சாரணும், சிவபுரம் சேரணும், அடுத்து இறைவனோடு கலக்கணும், அதில் இன்பத்தை எய்தணும். சாலோக சாமீப சாரூப சாகித்யம் என்பது இந்த கருத்து சொல்லப்படுது. இதுதான் சொல்றார். சிவலோகம் பாடி என்பது அந்த தூய நிலையிலே இருக்கின்ற இயற்கை அழகுகளை எல்லாம் போற்றுவது என்ற பொருளே வைக்கணும். சிவலோகம் பாடி சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோணை இல்லை. சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அரா இறைப்ப. இந்த தொடர் சேர்க்கிழாருக்கு ஒரு அற்புதமான தொடர் கொடுத்துருக்கு. கங்கை இறைப்ப அரா இறைப்ப. கங்கை இறைத்தல் என்பது அலை வீசுதல், அரா இறைப்பு என்பது பாம்பு மூச்சு விடுதல். நீர் அலையும் பாம்பின் மூச்சம் அது அப்படியே வச்சுவார். நீர் ஒலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார். கங்கையை அரைக்கடாம், பாம்பு மூச்சு இறைக்குதாம், அதுல நிலா என்கின்ற மலர் மலர்கிறதாம். அவர் கடா முடிய நீர் ஒலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார். கற்றை சடைமுடியான், அவன் கற்றை சடைமுடியில கங்கை இறைக்க அரா இறைக்கிறது. இந்த இரண்டும் இருக்கிறது. கங்கையினுடைய கருணையும் பாம்பினுடைய விஷமும் ரெண்டும் அவனுடைய முடியில தங்கி இருக்கிறது. பொங்கிய காதலில் கொங்கை பொங்க ஒற்றிரு சுண்ணம் இடித்து நாகே. இந்த காதலினால் கொங்கைகள் பொங்கும். நீராடுகிற தன்மையை சொல்வார் கொங்கை பொங்கல்வார். அந்த பொங்குதல் என்பது பெண்மை தன்மையினுடைய உயர்ந்த தன்மையை காட்டுகிறார். அடுத்தது ஞான கரும்பின் தெளியை பாகை. கரும்பு தான் உண்மை, கரும்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஞான கரும்பின் தெளியை பாகை. கரும்பினுடைய சாறு தெளிவாக வரணும், அதில் காட்சி முழுகலாய் எடுப்பது பாகு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானம் சிந்திக்கப்பட வேண்டும். கரும்பு என்பது சிந்தித்தல். கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேரூறி நின்று. முன்ன சொன்ன ஓமையை இந்த பொருளோடு சேர்த்து பார்க்கணும். அதனால ஞான கரும்பின், ஞான கரும்பு என்பது ஞானத்தினுடைய சிந்தனை நுழைஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? தெளிவு பிறக்கணும், அதுல உறுதிப்பாடு வரணும். சிந்தித்து தெளிந்து கடைபிடிக்கிற தன்மை தான் சொல்றார். ஞான கரும்பின் தெளியை பாகை, நாடக்கரிய நலத்தை நாடு பெற முடியாத ஒரு பெரிய நலம் அதுல. வழிபடும் நலத்தின் மிக்கார் பெருமானை வழிபடுகின்றது ஒரு பெருநலம். அதாவது எப்படி சொல்றது தெரியல. அதாவது நாம உலகத்துல இதை பெறுறது அது பெறுறது எல்லாம் நலமாக கருதுறோம், உடல் நலமாக இருக்கிறதான் கேட்கிறோம், உயிர் நலமாக இருக்கிறதான் கேட்கலையே. உடல் நலமாக இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம், அது நலம்புறோம். இவங்க கருத்துவதுதான் உயிர் நலமாக இருக்கிறதா? அது என்ன நலமாக இருக்கிறது உயிர்? அப்படின்னா நாடோறு இறைவழிபாடு செய்வது உயிர் நலம்பெறுதல். இதை இவர் ஊட்டு சொல்ல அவரு கேட்டார், உயிர் நலம்பெறுதல் என்பது உணர்வுகளிலே அனுபூதியாக நாடோறு இறைவழிபாடு செய்து கொண்டு வருவது உயிர் நலம். அதைத்தான் வழிபடும் நலத்தின் மிக்கா திருநில கண்ட புராணத்தை சொல்லும்போது இதை கருத்துவார். அதைத்தான் இங்க சொல்றார், நாடற்கரிய நலத்தை எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அப்படின்ற அந்த கருத்தல் தான் உண்பது உடல் நலம். அதுக்கு முன்னதாக உயிர் நலத்தை நீங்க பார்த்துக் கொண்டா இறைவன் திருவுருளை வழிபட்டுக் கொண்டா அப்படின்ற அந்த கருத்து சொல்றார். சித்தம் புகுந்து சித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தடும் பேர வாத்தி வாழ்த்தி ஆனல் தடங்கன் மடந்தை நல்லி பாடி கொச்சுண்ணம் இடித்து நாமே ஆவகை நாமும். இப்படியாக ஆகின்ற வகை, இப்படியாக ஆக்க முருகின்ற வகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி அன்பரோடு கூடி நம்மை ஆள் கொள்ளுகின்ற அந்த அழகை எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டார் என்பதை அழகை பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா, விண்மேல் இருக்கிறார்கள் தேவர்கள் அவர்கள் கனவில் கூட கண்டறியாத பாதம் செம்மலர் பாதங்கள் இங்கே வந்து காட்டுகின்றானே அந்த செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சேவகம் எழுது சிவபெருமான் புறம் செற்ற கொத்த சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ணம் இடித்து நாமே. இங்கதான் எட்டினாவது பாட்டு பதினாறாவது பாட்டு இந்த பேரு அடைதல் என்பது ஒரு கருத்து உண்டு. சுண்ணம் என்பது என்ன நிறத்துல உருமாறி வரும்னு சொன்னார்களா தெரியும். இங்க சொல்றாரு மஞ்சளை வைத்து இடிப்பாங்க, கிழங்குகளை வைத்து இடிப்பாங்க அப்படின்னு. இப்போ அதனுடைய வண்ணம் எப்படிப்பட்டு வரும் அப்படின்றாரு இந்த வகையில செம்பொன் செய் சுண்ணம், செம்பொன் போல வண்ணமாக வருகின்ற அந்த சுண்ண பொடியை நாம் இடிப்போம். ஐயா இவர் அருளிலையும் பேசுறார், ஆடுகின்ற நிலையிலையும் பாடுறார், பாடுகின்ற நிலையிலையும் அற்புதமா பேசுறார். இந்த உலகியல் அந்த பொருள் வண்ணம் எப்படி வருவதுன்றது பாடுறார். இப்படி ஒரு கட்டுக்கோப்புல பாடுவது என்பது யாராயிரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் அவங்க அதை போனாங்கன்னா அதே தான் போடும், அதில் போனாங்கன்னா அழுதுதான். இந்த இலக்கியமோ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்குது மாணிக்க வாசகத்தில் பீடமே உலகியல் தான், அதில் வருகின்ற உயிர் நாடி தான், அதில் இருக்கின்ற உயிர் தன்மை தான் இறையருள். இந்த உலகியலில் இருக்கிற மக்கள் இதை விட்டு நீங்கி அதனோடு சேர்வதற்கு ஒவ்வொரு உபாயம் தான் அவருடைய பாடல்கள். இதிலிருந்து நீங்கி அதிலிருந்து எப்படி சேரணும் என்பது தான் அவருடைய பாடல்கள். ரொம்ப அழகாக அடுத்த பாட்டு பாடுறாங்க. நேற்று கூட இவங்க கேட்டாங்க, தேனக மாமலர் கொன்றை, தேனை உள்ளே இழுத்தி கொண்டிருக்கிறதா மாமலரா ஒன்றை தேன் அக அகம் என்பது தன்னுள்ளே நிறைந்து நிற்கிறது, தேன் துளிக்கின்றது. அதெல்லாம் நீங்க அந்த கையில் எடுத்து பார்த்தோம்னா கூட தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப மென்மை, அவ்வளவு மென்மை. ஓங்கார வடிவத்திலே வட்ட வட்டமா இருக்கும், ஐந்து இதழ்களை கொண்டிருக்கும், அப்படியே சரஞ்சரமா இருக்கும். ஒவ்வொரு மலரிலும் மனம் கவர்ந்து கொண்டே இருக்கும், எவ்வளவு நேரம் ஒரு நாள் இல்லாம முழுந்திருக்கும். மனம் வீசுதல் வேறு, மனம் கமழ்தல் வேறு. மனம் கமழ்தல் இருந்து அதை விட்டு நீங்கவே நீங்காது. மனம் கமழ் கொன்றை தேனாக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானகமா மதி பிள்ளை பாடி, திருச்சடை மேல் வானகத்திலே இருக்கின்ற மாமதி பெருநிலா அதனுடைய பிள்ளை. மாமதி என்பது பெருநிலா, அதனுடைய பிள்ளை என்பது பிள்ளை நிலா, அது பிறை நிலா சொல்றார். மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வளர்க்கை ஏந்தும், மால்வீடை என்பது திருமால் விடையாக சுமந்த கருத்தையும் பாடுறார். அது முப்புற வந்துடும், உனக மாமழு சூலம் பாடி உங்கரும் இம்பரும் உய்ய அன்பு, உனக மாத நஞ்சுண்டல் பாடி பொற்றிரு சுண்ணம் இடித்து நாவி, உம்பரும் இம்பரும் வானுலகம் மண்ணுலகம் வாழ அந்த நஞ்சினை உண்டானே அதை பாடி பொற்றிரு சுண்ணம் இடித்தும் நாம் சொல்லிட்டு அடுத்த கயந்தனை கொன்றுரி போர்த்தல் இது அட்ட வீரக்கத்தை பற்றி சொல்லுது. வீரவோ வேகத்திலே கொண்டு குடிக்கிறார்கள். வேக வடிவம் கயந்தனை கொன்றுரி பார்த்தல் பாடி காலனை காலால் உரைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே. ஆண்டு கொண்ட நயம், ஆண்டு கொண்ட அழகுன்னு சொல்லலாம், மென்மைன்னு சொல்லலாம், கருணைன்னு சொல்லலாம். அந்த நயம் என்ற சொல்லுக்கு பாடல்களுடைய நயம் பாராட்டுதல்வாங்க. அது எப்படி நயத்தை சொல்வது? கையில தடவுவதும் நயம்தான், உள்ளத்தால் தடவுவதும் நயம்தான், உணர்வினால் தொடவுவதும் நயம்தான். அப்படி எல்லாம் வைக்கிறார் அவன். நம்மை ஆண்டு கொண்ட நயம் இருக்கிறதே, அதை பாடி பாடி ஆடுங்கள் அப்படின்றார். மீண்டும் மீண்டும் இங்கே வர்ற உயர்ந்த தமிழ பாடு, அயங்களை கொண்டு சென்றாடல் பாடி, அருக்கணியை இருபறித்தல் பாடி, கயங்களை கொண்டு ஊறி போர்த்தல் பாடி, இதெல்லாம் பெருது. நம்மை ஆண்டு கொண்ட நயம் இருக்க அது நமக்கே தெரிந்த செய்தி. அதை பாடிக்கொள்ளுங்கள், எதுல வந்தாலும் அங்க வந்து நின்றுவார். காரணம் என்னன்னு கேட்டா, நம்மை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இவைகள் எல்லாம், நம்மை இறைவனோடு ஆட்படுத்திக் கொள்வதற்கு தான் இதெல்லாம் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே வருவார். அடுத்ததாக வட்ட மலர் கொன்றை பாருங்க, கொன்றையை வளர்ந்து விரிக்கிறார், வட்டமா இருக்கும் ஓங்கார வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் வட்ட மலர், ஒவ்வொரு இதழும் வட்டமாக இருக்கும். மலர்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி. மத்தம் என்பது ஊமத்தம். இந்த ஊமத்தம் இன்னும் சொல்ல போனா கொரோனானூர் போன்ற தங்கி வைக்கத்திலே உண்டு. அவர் என்னவாரு, ஒரே வார்த்தை சொல்லுவார், இவங்க சிவன் சிவன் இல்லைன்னு வாங்க. அவர் போடுறது என்னன்னா, புள்ளிலை எழுக்கமாயும் கடவுளர் பேனையும் என்ன. அற்பமான இலை புள்ளிலை, அற்பமானது வடிவத்தில் இல்லை, கண்ணிலே இல்லை, அது உண்மையிலேயே எழுக்க இலை அர்த்தமானது, அது வேற கண்ணுக்கெல்லாம் வரும். அதுல இருக்கிற எருக்க மலராக இருந்தாலும் கடவுளர், கடவுள் என்ற சொல்லி இவனுக்கு மட்டும்தான், பேனையே வேண்டாம், எனக்கு அது விரும்பத்தகாதுன்னு சொல்ல மாட்டான். அந்த வெள்ளருக்கத்தான் சொல்லுவோம். பெருமானுக்கு அது உடப்பு. கம்பராமாயணத்துல மந்துவாதிரி பாடுவதாக ஒரு பாட்டு சொல்வார் கம்பர். அங்க சொல்வாரு, இந்த ராவணனுடைய உடம்புக்கு செல்லடிச்சு போயிருக்கு, அது அம்பா குத்தி போயிருக்கு. மேலும்ழிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. என்ன இத ராவண உடம்ப போய் திருமேனின்றாவா? உள்ளபடியே தகாது. அது எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் தங்கனை கண்ணா தொலைச்சிருக்குது ராமபானம். என்னன்னு அவ கேக்குறா, இந்த உயிர் எங்க இருக்குன்னு தேடி தேடி அழைஞ்சுதா அப்படின்னு பாடுறா. அதெல்லாம் கேட்டா, ஆனா இவர் என்ன பாடுறாரு கம்பரு, வெள்ளருக்கன் தடை முடியா வெற்றெடுத்த திருமீன் கொன்றையும் பாடுகிறார், எருக்கையும் பாடுன்றார். அந்த எருக்கம்பூ மாலையும் பாடுகிறார். இந்த எருக்கம்பூ மாலை சிவபெருமானுக்கே உகந்ததா? அவன் தான் பின்னால வரப்போது, நன்மையும் தீமையும் ஆகினாருக்கு. கொன்றையும் சூடுவான், கொன்றை உயர்ந்தது, எருக்கமே சூடுவான். இருக்கைய நெருக்கை வேண்டான்னு விடமாட்டான். அதான் சொல்றார், ஏன் வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி ஊமத்தங்காய். ஊமத்தம் பூ, அந்த ஊமத்தம் பூ என்பது பைத்தியத்தன்மையை கொண்டாந்துடும். கொஞ்சம் கரைச்சி கொடுத்தா போதும் அவனுக்கு பைத்தி முடிச்சிடும். அந்த ஊமத்தங்காய கொன்றது அந்த ஊமத்தம் பூவையும் சூடுகிறான். மத்தமும் பாடி மதியும் பாடி நிலவையும் பாடி சித்தர்கள் வாழும் தென் தில்லை பாடி. அந்த சித்தர்கள் என்று சொல்வது சித்தர்களை சொல்கிறாரா, இந்த அருமைக்கு தங்களை ஆளாக்கி கொண்டார்கள் அவர்களை சொல்றாரா அப்படின்னு பல விதமான கருத்துக்கள் உண்டு. சித்தர்கள் அந்தணர்களைத்தான் பாடினார்கள் என்று ஒரு காரா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் என்ற வார்த்தையினால் அவங்க சொல்ல முடியாது. சித்தர்கள் என்கின்ற தன்மையை தனி இலக்கணம் கொண்டிருக்குது. அது சொல்றாரு, சித்தர்கள் வாழும் தென் தில்லை பாடி, சித்தம் பலத்து எங்கள் செல்வம் பாடி, கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் பாடி. அந்த கடைசி வரி மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. கவித்த கை மேல் நீண்டு வீசிய கை இருக்கிறது, வீசி இருக்கிற கை, அந்த வீசிய கை மேல் இட்டு நின்று ஆடும் அறவம். படம் எடுத்து அந்த கையில இருந்து ஆடுதான். இன்னைக்கு கூட இங்க இருக்க பாருங்க, இங்க இல்லை அப்படி. சில நடராஜா தன்மையில அந்த கை மேல பாம்பு படம் எடுத்து நிற்கும். அதான் கட்டிய கை, அதாவது கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கை மேல் கவித்திருக்கிறதே அந்த கை, அதன் மேலே இட்டு நின்றாடும் அறவம் பாடி ஈசத்து சுண்ணம் இடித்து நாமே. அப்படிப்பட்ட ஈசனுக்கு சுண்ணம் இடிக்கும், உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாவற்றையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற பெருமான் என்று சொல்லிட்டு அதுக்கு ஆயத்தம் பண்ணியாச்சு. இங்க சொல்றார், வேதமும் வேள்வியும் காரணமும் காரியமும் ஒன்று. அதான் வேதமும் வேள்வியும், வேதம் படித்தவர்கள் வேள்வி செய்யணும், வேள்வி செய்தால் செய்வதற்கு வேதம் உதவும். பாடி வேதியும் வேதமும் வேள்வியும் ஆயினவர் அவர்தான், மெய்மையும் பொய்யின்மையும் ஆயினார், சோதியுமாய் இருள் ஆகினார், துன்பமுமாய் இன்பம் ஆகினார், பாதியுமாய் முற்றும் ஆகினார், பந்தமுமாய் வீடும் ஆகினார். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலைக்கு கொண்டு வந்து காட்டணும். என்ன அப்படின்னா, நூல் அறிவு, வேதம் என்பது அறிவு நிலை. அந்த அறிவிலே செய்கின்ற செயலாகவும் வருகிறான், அறிவாகவும் நிற்கிறான். மெய்மையும் பொய்மையும் என்பது நிலை பேறு அழிவு. பொய் அழியும், பொய் என்பது நாங்க சைவத்துல இன்மை மேற்கல்ல, நிலையின்மை மேற்கு, நிலையில்லாதது பொய். இந்த உலகம் உள்பொருள் தான் ஒத்துக்கும், ஆனா அசத்துன்னு சொல்லும். சத்து என்பது நிலைபேறானது, இது நிலையில்லாதது. அதாவது மெய்மையும் பொய்மையும் என்பது, மெய் என்பது நிலைபேறு, நிலையில்லாமல் செல்லுகின்றத அதுலயும் கூட அவன் கலந்திருக்கிறான் அவனுடைய தன்மை. சோதியும் ஒளி இருள் அதனுடைய நிழல் அதனுடைய தன்மை. அதை அது சொல்ற ஆயினாருக்கு துன்பம், உலகத்தினுடைய துன்பமும் அவன்தான், இன்பம் இன்பமும் அவன்தான், பாதியுமாய் முற்றும் ஆயினாருக்கு இறைவனுடைய தன்மை பாதிதான், ஆனால் முழுவதுமாக இருக்கின்ற தன்மை அதுதான். அதான் உன்னை சொல்லியிருக்கிறேன், இறைவனுடைய பெருங்கருணை சிவத்தோடும் ஓதம் பண்ணிருக்கிறது, இவனுடைய தன்மை அங்கேயும் ஓதமாக இருக்கிறது அப்படின்னு அந்த கருத்துல சொல்றது உண்டு. பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு ஆதியும் அந்தமும் அவனுக்கு இல்லை, ஆனா இந்த உலகத்திற்கும் வானுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் அண்டாண்டங்களுக்கும் அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது அதுதான். ஆதியுமாய் அந்தம் ஆயினாருக்கு ஆட பொற்சுண்ணம். இந்த ஆட என்பது அவருக்கு வீராக அபிநேகம் பண்ண நாம் பொற்சுண்ணத்தை இடிப்போம் அப்படின்றார். பூக்கொய்தலும் அப்படிதான், அவருக்கு மாலை சூட்டி போடுவதற்காக மாலை பூ மாலை கொய்யணும் அப்படின்ற அந்த கருத்துல தான் பேசுவார். அப்ப அதே நாமே தான் செய்யணும் செய்யணும். இன்னும் சொல்ல போனா பூசணிக்கு நாமே செடிகளை வைத்து வளர்க்கணும், யாரோ வச்சு பரிச்சாந்து கொடுத்து அவங்க மாலை கட்டி கொடுத்து இவரு பூஜை இடுப்புல ஒரு பெண்பட்டு வச்சு கட்டினு அதை பண்றது இல்ல. கருத்தை கொஞ்சம் வச்சுக்கணும்னா அதை நாமே செய்யணுமா? நாம் செய்யணும், தப்பு இல்ல ஐயா. ஓ கொஞ்சம் கவனிக்கணும், என்னால முடியவில்லை என்பதற்காக இவர் உதவி பண்றார், என்னால முடியல அதை எடுத்து வைக்கிறார், என்னால முடியல தண்ணி எடுத்தாங்க கொடுக்குறார். இப்ப தண்ணி நான் சாதாரண உட்காந்துக்கிற போது எனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்தா கொடுக்க என்ன மனோபாவம் அது? உள்ளபடியே முடியாத போது ஒருவருக்கு ஒருவர் உதவுதல். ஒரு திருக்கோயில விளக்கேற்றுவர் ஒருத்தர் செய்யறாரு, ஒருத்தர் பூ கொடுக்கிறாரு, ஒருத்தர் பண்றாரு. பூ பொடிப்பதெல்லாம் என் வேலை இல்ல, சொல்லாமோ? நானு விளக்கேற்றது என் வேலை இல்ல, சொல்லாமோ? சொல்லக்கூடாது. முன்னெல்லாம் திருக்கோயில இருந்தவங்க அந்த பேத்துக்காக ஏங்கினாங்க, எங்க பேருக்காக விளக்கேற்றுவது நான் ஏற்றணும். அதுதான் இந்த பாட்டு சொல்றாரு, அருகடுப்பார் அயனும் அறியும் அன்றி மன்றி இத்திரனோட அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம் பின்பு அல்லது எடுக்கவட்டோ அப்படின்வார். அதனால பூப்பறித்தல் பூ செய்தல் என்பது எல்லோருக்கும் உரிய கடமை. ஏழாமையினால் ஒருவர் ஒருவர் செய்ய ஒருவருக்கு ஒருவர் போவது வேற. அதே போலதான் உலகியல் நடைமுறைகளை, உலகியல் வாழ்வு நிலைமைகளை, அவரவருக்கு வாய்த்த வேலைகளை நாம் செய்கிறோமே தவிர ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு அல்ல. இந்த கையை செய்யறதுக்கு பதிலா இந்த கையை கொண்டு சில வேலைகளை செய்யறோம், இந்த கையை கொண்டு. அதனால இந்த கை தாழ்ந்த கை அல்ல. சந்தர்ப்பம் வரும்போது இந்த கையினால ஒரு பலவத்தில் இந்த கையை செய்து வேண்டித்தான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அது அறிவுடைமையும் ஆகாது. அதே போல உலகியல் நடைமுறையில் எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள், எல்லோரும் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டியவர்கள். அவருக்கு வாய்த்த பணியை அவர் செய்கிறார், நமக்கு வாய்த்த பணியை நாம் செய்கிறோம். நாம் செய்யறதுதான் உயர்ந்த பணி, அவர் செய்வதற்கு ஆழ்ந்த பணி என்ற எண்ணம் அடியார் பெருமக்கள் இடத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆட அவன் அபிடேகம் செய்து கொள்ள நாம் எல்லோரும் சேர்ந்து பொற்சுண்ணம் இடிப்போம் என்று அவர் பாடுகிறார். திருப்பொற்சுண்ணத்திலே ம மறைந்து போன இலக்கிய வழக்கு இருக்கிறது. முதன்மையானது மறைந்து போன இலக்கிய வழக்கு என்ன? புன்னம் இடிப்பார்தம் சுவை மிகுந்த பாட்டுன்னு பாரதி பாடினார். ரைஸ் மில் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு போயிடுது நெல் குத்துற வேலை. ஆமா, அப்போ அதுக்கு முன்னே திருமணம்னா ஒரு வாரத்துக்கு முன்னதாக உறவு மக்கள்லாம் வந்துடுவாங்க, அரிசி குத்தணும், மற்றது எல்லாம் எடுத்து ஆகணும், மற்றதெல்லாம் செய்து வைக்கணும் அப்படின்னு செய்வாங்க. மூணு நாள் கல்யாணம் நடக்கும். என்னன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்துட முடியாது அவங்களால. இன்னைக்கு ஒரே நாள்ல இல்லை, ஒரே வேலையில அனைத்தும் துட்டு கொடுத்தா மொத்தம் நடந்துட்டு கொடுக்கு. பணத்தை கொடுத்தோம்னா மொத்தமே இவர் வேலையே ஒண்ணும் கிடையாது, அக்கடான போய் நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு வர்றாரு. ஆனா அவங்களே செய்து அவங்களே பண்ற போது ஏற்படுற இன்பம் இதுல கிடையாது. அவங்க கையினால எடுத்து அவங்களே பரிமாறி அவங்களே செய்யற போது ஏற்படுற இன்பம் அதை இழந்துட்டு நாம இன்னைக்கு எல்லாத்தையும் பணம் கொடுத்துவாங்க. அது போல திருப்பச்சுண்ணம் அற்புதமான ஒரு பகுதி, வழக்கிழந்து போன ஒரு இலக்கிய வழக்கை நிலைநிறுத்துகிறது திருப்பச்சுண்ணம். அதுதான் என்னுடைய முதன்மையான கருத்து. ரெண்டாவது கருத்து, ஆடுதலும் பாடுதலும் மக்களுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஊக்க உணர்வு, உள்ள எழுச்சி, உள்ளத்திற்கு ஒரு இன்பத்தை தருவது. பாடுவது சாதாரணமானது, இன்னொருத்தர் பாட கேட்பது என்பது இரண்டாம் பட்சம்தான். முதல் பட்சம் நாமே பாடுவது, குழந்தைகளுக்கு அது இயற்கையா உண்டு, அந்த மாதிரி வளர்க்கணும். அந்த குழந்தைங்க பாடப்படணும், பெரியவங்கிறாங்க பாடாத அவ்வளோட, பெரியவங்கிறாங்க பாடாத பாடும், இளமையில பாடும், அது கண்டபடியே பாடக்கூடாது. கண்ட பாடல்களை வைக்காம கடவுள் பாடல்களாக வைத்து இறைவனை உணர்த்தினார்கள். அதுதான் இவருடைய பாடல்களில் தெரிய வருகிற செய்தி. திருமுறைகளிலேயே மகளிர் விளையாட்டு பாடல்களாகவே வைத்து பாடியிருக்கிறார். அதனால இசைக்கும் பாடலுக்கும் பெருமான் கொடுக்கிற சிறப்பில் அவ்வளவு சிறப்பு வைக்கிறார். வாழ்வியல் நிலையிலே இன்பமாக அனுபவிக்க வேண்டிய பேரின்ப அனுபூதியை இன்னமும் அறிவ கசக்கி பிழிந்து காண வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அடிப்படை கருத்தை இதில் வைக்கிறார் என்று சொல்லி வாய்ப்பளித்த திருவர்களுக்கும் பெருமக்களுக்கும் நன்றி கூறி
சொல்லுங்கள்.
உற்சவத்தில் முதல்ல இவரே சொல்றது மஞ்சள் நம்பர் ஒன்னு, அப்புறம் செம்பொன் செய் சுண்ணம்ன்றார் பாருங்க. சுண்ணம் நாம எனக்கு தெரியாத ஒன்று நான் சொல்லிவிடுவேன், நான் எனக்கு இதுல இருந்து தெரியுது நான் உங்களுக்கு சொல்றேன். மஞ்சள்னர் வையகம் எல்லாம் உரளதாக மாமேரும் என்னும் புலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய ஆட்சி 90 விழுக்காடு மஞ்சள் தான். அதுக்கு பேர் என்ன? சுண்ணாம்பு, சுண்ணம் அந்த மாவாக்கள் தான்.